ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு கந்த புராணம். வழங்குபவர் திரு சிவ டிஎன்ஆர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
உச்சிதமாம் சிவவேதியன் காலத்தி ஓங்கு மைந்தன் அச்சியப்பன் செய்த கந்த புராணக் கலை கடலில் மெச்சிய கல்வி மதியும் வெண்டாமரை மேவும் இன்னும் இச்செவி நாவினுக்கு இன்பாம் அமுது எழுந்தனவே. வேதமுடு வேதாந்தம் வேதாங்கம் பயின்று வல்லோ விரிந்த சிவாகமம் உணர்ந்து மேன்மை பூண்டோன் போதநிறை சிவமறையோன் காஞ்சி வாழும் புனிதமிகு கச்சியப்ப குறவனானோன் வாதமுரு புலவர் குழாம் மகிழ்ந்து போற்ற மதி மலி மாடம் புடைசூழ் குமரகோட்டத்து ஏதமது சகாத்தம் எழுநூற்றின் மேலாய் இலகு கந்த புராணம் அரங்கேற்றினானே. ஆடும் பரிவேல் அணிசேவலனப் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செழிவில் சாடும் பதியானை சகோதரனே. சித்தத்தை சிவன்பாலே வைத்திருக்கக்கூடிய சிவனேய செல்வர்களே, இன்றைய தினம் துணைவர் வரு படலம் என்ற பகுதியை நாம் இறையுருளாலே போத இருக்கின்றோம். குமாரக்கடவுளின் தம்பியர்கள் என்று சொல்லும்படியாக லட்சத்தி ஒன்பதின்மர் அவதரித்த சரித்திரத்தை கூறுவதாலே இதற்கு இந்த பெயர் வந்தது. துணைவர் வரு படலம் பார்த்து விட்ட போனதே. இதன் பிறகு அடுத்து அந்த வைப்பு முறையிலே அமைந்திருக்கக்கூடிய படலம் சரவண படலம். சரவண தடாகத்தில் நிகழ்ந்த சம்பவங்களை கூறுதலாலே இதற்கு இந்த பெயர் வந்தது. கந்தனின் பெருமையை உணர்ந்த பெரியோர்கள் இந்த கந்த பெருமானுக்கு வேறவருக்கும் இல்லாத வேறு எந்த தெய்வத்துக்கும் இல்லாத விசேட சிறப்பு என்ன இருக்கிறது என்பதை பற்றி சிந்தித்திருக்கிறார். உங்களுக்கு அடிக்கடி நான் ஞாபகப்படுத்தினேன் கேட்டா எனக்கு நான் ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். உபதேசம் இல்லை, பாடம் சொல்றதே படிச்சது மறக்காம இருக்கிறதுக்காக தான் சொல்றேன். இல்லை என்றால் வேறு இழப்பு என்ற ஒன்றை நான் மேற்கொள்ள வேண்டி வரும். பழைய நாள்களிலே ஆண்டுக்கு ஒரு முறை கந்த புராணம் பாராயணம் செய்வார்கள். மாதத்திற்கு ஒரு முறை கந்த புராண சுருக்கம் சம்பந்த சரணாலயர் அருளிய கந்த புராண சுருக்கம் என்ற நூலை பாராயணம் செய்வார்கள். கந்தர் கலிவன்பாவை தினமும் பாராயணம் செய்வார்கள். இதான் முறை. எவ்வளவோ புராணங்கள் தமிழில் இருந்தாலும் சைவ சித்தாந்தத்தின் பிழிவாக ஒரு புராணம் இருக்கின்றது என்று சொன்னால் அது கந்த புராணம் தான். கந்தர் கலிவன்பாவிலே குமர குருவரர் சைவ சித்தாந்தத்தை பிழிந்து தந்திருக்கிறார். அது என்ன ஆச்சரியம்னு கேட்டா, இந்த சாத்திரம் என்பது இரும்பு கடலை, அதை சுவைபட சொல்லித்தர முடியாது. அதை முயன்றுதான் வருந்தித்தான் கற்க வேண்டும் என்று அதற்கு ஏற்பட்ட நியதி. அதை தாண்டி கவிதையிலே தோய்த்தெடுத்து கொடுக்கிறார் இந்த சைவ சித்தாந்தத்தை கந்தர் கலிவன்பா என்னும் திவ்ய கிரந்தத்தின் மூலமாக. எல்லா விதமான கேள்விகளுக்கும் விடை கந்த புராணத்திலே கூறப்பட்டிருக்கின்றன. தெரியும், நான் முன்பே சொன்னேன், கந்த புராணத்திலே இந்த புழுதி இல்லை என்று ஒரு புதிய மொழியை புதிய மொழியை கட்டிவிட்டார். நல்ல வேளையாக இந்த மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் இந்த மித்தாலஜி என்று இருக்கக்கூடிய புராணங்களை எல்லாம் ஆய்வு செய்து அவற்றின் கருவிலே என்னென்ன கிடைக்கின்றன, தேக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சுல்மன் போண்டா எடுத்துச் சொல்ல ஆரம்பித்த பிறகு இவற்றை எல்லாம் கொஞ்சம் தீவிரமாக அறிஞர்கள் ஆராயத் தொடங்கியிருக்கிறார்கள். ஒன்னு சொன்னார், மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கிட்டத்தட்ட ஓராண்டு இடத்துல தங்கி ஏராளமான சீடர்களுடன் தங்கி அந்த வித்வானுக்கும் சீடர்களுக்கும் இருக்கை உணவு எல்லா வசதிகளையும் இந்த ஆறுமுகத்தா பிள்ளை என்பவர் செய்து கொடுத்து, அதன் பிறகு அவர் இயற்றிய புராணத்தை நிறைவேற்ற வேண்டும் அரங்கேற்ற வேண்டும் என்று எண்ணிய காலத்தே மிகச் சிறப்பாக அதை செய்து முடித்து இவ்வளவு அழகிய புராணத்தை அருளிய அந்த மகா வித்வானுக்கு சிறப்பு செய்ய வேண்டும் என்று கருதி புதிதாக செய்யப்பட்ட பல்லக்கிலே முதன் முதலிலே அவரை ஏற்றி அவர் பக்கத்திலே அந்த புத்தகத்தையும் அமர வைத்து பண்டிதர்கள் அவரை சுமந்து உலா வந்தார்கள் என்பது உண்மையானால், யார் சொல்றது தெரியுமா? டேவிட் டீன் சுல்மன் சொல்றார். இது நம்ம உவேசா அவர்கள் தம்முடைய ஆசிரிய பெருமானை பற்றி கூறிய செய்தி என்று இதை மேற்கோள் காட்டி இதற்கு மேலே 2000 வெண்பொற்காசுகளை அவருக்கு பரிசாக வழங்கினார்கள் என்று சொன்னால் அது ஒன்றுமில்லாத புராணத்துக்கு இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியும் சத்தியமாக இருக்கு. நம் கண்களுக்கு புலப்படாத சில உண்மைகள் இருக்கின்றன, கதாரூபமாக சொல்லியிருக்கிறார்கள், அது சிம்பாலிக் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அந்த வகையிலே பல செய்திகள் பேசப்பட்டிருக்கின்றன. இவற்றை குடைந்து குடைந்து பார்த்தால்தான், இறைவன் அருள் இருந்தால்தான் அதற்கான உண்மை பொருள் நமக்கு தெரிய வரும் என்று எழுதிய பிறகு இப்ப கொஞ்சம் நம்ம அவர்கள் இந்த புராணத்தை பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள். சரி, பார்ப்போம். அப்பப்போ செய்திகள் வரும்போது சொல்லுகின்றேன். பார்வதி அம்மையாருக்கு கந்த பெருமான் தம் மூலமாக பிறக்கவில்லை என்ற ஒரு குறை இருந்தது போல் பேசப்பட்டது. அது பேசப்பட்டது, வேற வழி இல்லை. இதுதான் ஆந்த்ரோபோமார்பிசம் பேர், ஒரு கருதுகோள். ஆந்த்ரோபோமார்பிசம், அட்ரிபியூட்டிங் ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் டு தி டெய்டி. மனுஷனை போலியா கடவுள், ஆனா மனுஷனுக்குள்ள கோபதாபங்கள் எல்லாம் தெய்வங்களுக்கும் பேசப்பட்டு விடுகின்றன. ஏதோ செய்தியை சொல்ல விரும்புகிறார்கள். இப்படி சொன்னால் செம்பாதியாவது அந்த பொருள் கேட்போரை வந்து அடையும் என்று நம்பி சொல்கிறார். அந்த பாஷையே வேற, கருத்தே வேற, புரிந்து கொள்கின்ற பாங்கே வேற. ஏன் அப்படி சொன்னார்கள் அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஐயா, உபநிடதம் என்ற பெயரிலே பல நூல்கள் உள்ள பன்னர் உபனிட நூல் எங்கள் நூலே பார்மிசை ஏது இதுபோல் ஒரு நூலேன்னு கேட்டான். அந்த ஏராளமான உபநிஷத்துக்கள் இருக்கின்றன. சிறப்பான உபநிஷத்துக்கள் 11, 12, 13 இந்த மூன்றாக சொல்கிறார். பெண்ணம்பரிய மகான்கள் எல்லாம் உரையாற்றிருக்கிறார்கள். உரைனா எப்படி, அது எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் பட்டிருக்கிற பாடி சொல்லி முடியாது. வேத திருவிழியால் அதில் மிக்க பல் உரை எனும் கருமை இட்டாள் என்று இந்த கண்ணை துலக்கி காட்டுவதற்காக அஜனமிட்டு காட்டுவது போல விளங்காத சொற்களையும் விளங்காத கருத்துக்களையும் கோடிட்டு காட்டி அதற்கு இன்னதுதான் பொருள் என்பதையும் காட்டி அறிவுறுத்தியிருக்கிறார். அது புரியல. ஆனால் புரியாத நூலை இயற்றுவதற்காகவா முனிவங்க அவர்கள் பாடுபட்டார்கள்? அவர்கள் நான் சொல்றது 2000 முன்னால முன்பே சொல்லிவிட்டேன், ரிக்வேதம் என்பது 9000 ஆண்டுக்கு முற்பட்டது என்பதை இப்போது நிறுவிவிட்டார்கள். பேச முடியாது. இந்த முகஞ்சதார ஹரப்பா கதையில என்ன விட முடியாது. முகஞ்சதார நாகரிகம், ஹரப்பா நாகரிகம், வேதகால நாகரிகம் என்பதை நிறுவிவிட்டார்கள். நம்மடம் ஏற்க மாட்டான், வேணா வாதத்துக்கு வருத்தம் பார்த்துக்குவோம், அது வேற பேச்சு. 100 இது வேத நாகரிகம் என்பதை மேலை நாட்டு புறவலான டேவிட் ஃபிராலி போன்றார்கள் நிறுவிவிட்டார்கள். ரொம்ப பலருக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. இதெல்லாம் மேஸ்முலர் என்ற திருடன் எவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கிறார் என்பதையும் 380 பக்கத்தில் புத்தகம் வந்து விட்டது. மேலோட்டமாக பார்க்கும்போது நமக்கு வேண்டிய செய்திகளை சொல்லுகிற மாதிரி சொல்லி குழிபறித்த அயோக்கியன் என்பதையும் நிறுவிவிட்டார்கள். கிறிஸ்துவ மதத்தை எங்கனமேனும் பரப்ப வேண்டும், நான் இந்த வேதத்தை மொழிபெயர்த்தால் 30 இந்து மதம் அடியோடு அற்றுப்போகும் என்று கடிதம் எழுதியவனும் கொள்ளாதவன். இதெல்லாம் தெரிய இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்திகள் நமக்கு அறிவிக்கப்படுகின்றன. ஒரு முறையில் இருக்கட்டும். அப்ப இந்த உபநிஷத்துக்களை சொல்லுகின்ற பொழுது அது எந்த வேகத்தில் ஆசிரியர் கூறினாரோ அதே வேகத்தில் மாணாக்கர் வாங்கிவிட்டார். அதாவது they were able to tune in properly. அந்த வேகத்துல வாங்கணும். அப்படி அந்த வேகத்துல வாங்க முடியலன்னா என்ன ஆகும் கேட்டா, இங்க உஷ்ணமாக வெளிவந்த செய்தி குளிர்ச்சி செய்தி இறுகி போய் கட்டி கட்டி கிடக்கும். அதுக்கப்புறம் அப்படிதான் ஆயிட்டது. இன்றைக்கு நம்ம பொறுத்தளவுல அன்று அதே வேகத்தில் வாங்கக்கூடிய வல்லமை படைத்த மாணாக்கர்கள் எல்லாம் இருந்தார்கள். இன்றைய தினம் 3000 ஆண்டு 4000 ஆண்டு கழித்து நாம பார்க்கும் போது எல்லாம் அப்படியே ஃப்ரோசன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்களே, உறைந்து கிடக்கின்ற சொற்களையே நாம் பார்க்கின்றோம். அப்ப உறைந்து கிடக்கின்ற இந்த சொற்களுக்கு நம்முடைய அறிவினாலே கதகதப்பை கொடுத்து அதை இழக்கி பூர்வ நிலைக்கு கொண்டு வந்து அதை ஈர்த்து வாங்க வேண்டிய நிலையில நாம் இருக்கிறோம். உபநிஷத்துக்கு மாத்திரம் தானா, எல்லா நூல்களுக்கும் எல்லா திப்பிய கிரந்தங்களுக்கும் இதுதான் நிலை. அப்படி பார்க்கும்போது இந்த கண்டபுராணத்துல நான் அப்பப்போது சொல்லுகிறேன், எங்கெங்கு செய்திகள் எப்படி நம்மால் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பது பற்றி. ஏற்ற மாணவர் ஒன்றொழி பதின்மரோடு இலக்கன், 100,000 பேரு 109 பேரா, அத 10ல 1 குறையங்கிற 109க்கு ஏற்றமானவர் ஒன்று ஒழி பதின்மர், ஒன்று நீங்கிய பதின்மர் தான் 9. இலக்கர் தோற்றம் எழுதிய தன்மையை இத்துணை சொற்றான். இதுவரையிலும் அவருடைய தோற்றத்தை பற்றி சொன்னேன். ஆற்றல் சேர் புனல் சரவண தடந்தனில் அறுவர் போற்ற வைகினோன் கையிலயிர் புகுந்தமை புகழ்வா. இப்ப அறுவர் சரவண தடந்தனில் அறுவர் போற்ற வைகினோன், யாரு யார் அந்த அறுவர்? கார்த்திகை பெண்கள். கார்த்திகை பெண்களாலே பேணி வளர்க்கப்பட்ட அந்த பெருமானுடைய பெருமையை சொல்லுகிறேன். தருப்ப மிக்குளார் காணுரா தாவில் சீர் வெள்ளி பொறுப்பில் உற்றிடு பரம்பொருள் கருணையால் பொறைகூர் கருப்ப மற்றுயிர் முழுதும் தந்திடும் கன்னி. பருப்பத கொடி பருப்பத கொடிக்கு அவ்வழி இணையன பகர்வான். இது நினைச்சு பார்ப்போமே, சொல்ல முடியுமா? அகில கோடி அகிலாண்டத்தையே அனைத்தையும் ஈன்றவள், ஈன்றும் கன்னியாய் இருப்பவள் அவள் தான் பார்வதி. அதை சொல்றார் பாருங்க, கர்ப்பம் இல்லாமலேயே சூழ் கொள்ளாமலேயே எல்லா ஆன்மாக்களையும் ஈன்றவள். கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். கருப்பம் அற்று உயிர் முழுதும் தந்திடும் கன்னி, எவ்வளவு கான்ட்ரடிக்ஷன். கர்ப்பம் கிடையாது ஆனா குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்தாலும் கன்னி தான். ஒரு 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 அடியில ஒன்றை ஒன்று மறிக்கின்ற மாதிரி மூன்று கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. கருப்பம் அற்றுயிர் முழுவதும் தந்திடும் கன்னி. இன்னொரு இடத்துல குமரகுரு சொல்லுவார், அவளுக்கு கர்ப்பம் கர்ப்பம் உண்டு. அருள் சூழ் கொண்ட அங்கேற்கண்ணமுதே தாலே தாலே லோம்பர், அருள் தான் சூழ் கொண்டிருக்காள். இங்க கர்ப்பம் இல்லாமலேயே பிள்ளைகளை பெற்றெடுத்தவள், அகில லோகத்தையும் பெற்றெடுத்தவள் சொல்லி, பொம்மல் உற்றிடு நான்முகன் ஆதியோர் புந்தி விம்மல் உற்றிட முந்து நம் விழியடை தோன்றி செம்மலர் பெரும் சரவணத்து இருந்த நின் சேயை. பரமேஸ்வரன் சொல்றான், நம்ம பாஷையில பேசுற, இந்த ஹியூமன் லாங்குவேஜ்ல சொல்ற. ஏன்னா அது தேவ பாஷை, நமக்கு தேவ பாஷைனா சம்ஸ்கிருதம், அந்த அர்த்தத்தில் இல்ல. கடவுளும் கடவுளும் பேசிக்கொண்டா நமக்கு புரியுமா? அது ஒரு பெரிய விஞ்ஞானியும் இன்னொரு பெரிய விஞ்ஞானியும் பேசினா நம்ம 4 மணி நேரம் உட்கார்ந்ததா கூட நமக்கு ஒன்றும் புரிய போறது இல்ல. அந்த பாஷை அப்படி இருக்கும். இது மாதிரி கடவுள் சிவபெருமான் பார்வதியோட பேசுறானா எந்த பாஷையில பேச போறான், அது எப்படி இருக்கும், கருத்தாழம் எப்படி இருக்கும், அது ஓங்கி ஆழ்ந்து அகண்ட நுண்ணியனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வருடைய பேச்சுக்கள் எல்லாம் சாதாரண எம்பொழியால புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். சொல் பதம் கடந்த சொல்லோன்னு சொல்லிட்டோம் நம்ம பொறுத்தளவுலேயே இல்லையா. இந்த சொல்லின் வளமெல்லாம் முருகத்து கனிந்து கசிவந்த தித்திப்பாகிய கவிதைகளே, அந்த கடவுளை எப்படி சிமிழ்ப்புற வைப்பது? சொல் தினம் ஓய்ந்த மோனத்திரு காட்சியம், அந்த கடவுள் ஒரு மோன காட்சியாக இருக்கக்கூடிய ஒரு காட்சி இன்னொரு காட்சியோட எப்படி சம்பாஷணம் செய்து கொள்ளும் தெரியாது. ஆனா இங்க நமக்கு புரியத்துக்காக சொல்றார், ஏற்கனவேயே பார்வதிக்கு ஒரு குறை இருக்கு, நம் மூலமாக இந்த குழந்தை பிறக்கவில்லையே, எம்பெருமான் தம் நெற்றிக்கண் மூலமாகவே கொடுத்து விட்டானே. இப்ப சொல்றார், நான் ஞாபகப்படுத்தணுமா சிவகுடும்பத்துல பேதம் உண்டான்னு கேட்கிறேன். அது சிவனா இருந்தாலும் சரி, பார்வதியா இருந்தாலும் சரி, கணபதியா இருந்தாலும் சரி, குமரனா இருந்தாலும் சரி, ஐயப்பனா இருந்தாலும் சரி, வீரபத்ரனா இருந்தாலும் சரி, அங்க வேதமே கிடையாது. சிவகுடும்பம் என்ற ஒன்றை மாத்திரம் ஞாபகத்தில் சொன்னேன். அப்ப சொல்ற, செம்மலர் பெரும் சரவணத்து இருந்த நின் சேயை, உன் குழந்தையேங்கிற தன் குழந்தை இல்லை என்று வருத்தப்பட்டாலும் ஏற்கனவே ஆசையை சொன்னார் பாருங்க, அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார். இப்ப நின் சேயை இதுதான் அழகு. ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுவார், அப்பறை பார்த்து கோயிலுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து செல்கின்ற போது உங்கள் பெருமானை பாடுங்கள், உங்கள் பெருமானை பாடுங்கள். சுவாதீனம் தம்மை விட அவருக்கு ரொம்ப சுவாதீனம் அதிகம் என்பது இவருடைய திருவுள்ளம். அப்படி ஒரு மரபு இங்கே உண்டாயிருக்கு. நின் சேயை இம்மலைக்கணை உய்க்குதும் வருக என இசைத்தான். அப்ப கைலையிலே கைலைக்கு கொண்டு வர வேண்டும், உன்னுடைய பிள்ளையை கைலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று இசைத்தான் என்பருவான். செம்புலி அதலினான் செப்பிட்டு ஓர்தலும் அம்பிகை உவகையோடு அன்பு கொண்டு எழி. அம்பிகை சொல்ற பாருங்க, நம் பெரு மதலையை உன் சேகினார் அப்படி சொல்லாயிங்க. நம் பெரு மதலையை நான் கொண்டு ஏகுதும் எம் பெரும் முதல்வ நீ எழுதியால் என்றாள். இது ரொம்ப நயமான இடம். இங்க இடத்துல பரமேஸ்வரன் கணவன் மனைவி எப்படி கூப்பிடுவா, தாங்கள்னு சொல்லுவா, குறைஞ்சபட்சம் நீங்கள்னு சொல்லுவா, எவ்வளவு மதிப்பு கொடுக்கணும். ஆனால் அந்த சல்லாப சரச சல்லாப சூழ்நிலையில கொஞ்சம் அந்த மாத்து குறைஞ்ச வார்த்தையெல்லாம் வரும். அளவலே ஏக வச்சனம் வராது, கிட்டத்தட்ட அது அது மாதிரி சில வச்சனங்கள் வரும். இப்ப சொல்ற நீ எழுதி, நம்ம பிள்ளைய நீங்க கொடுத்த, நான் ஏதோ கோவிச்சுக்கிட்டேன், ஆனா இருவருக்கும் அவன் பிள்ள இப்படி ஒரு பேர் எனக்கு கிட்டியதுனால நீ இதை கொடுத்த கண்ணா கொஞ்சராவ என் பெருமை முதல்வ நீ எழுதி எழுதியாள் என்றாள். கணவனை பார்த்து மனைவி நீ சொல்லுவாளா, பார்வதி சொல்லியிருக்க, நல்லவேளை பெண்கள் இல்லை இருந்தா இதை மேற்கு காட்டான்னு காட்டுவாங்க. கொம்மைவம் உலையினால் குறிபடுத்திய அம்மை துரைத்துழி அருளினால் எழா மைமலி மிடருடை வானநாயகன் இம்மென அவளுடும் ஏறதேறினான். அதுவும் சம்பிரதாயம், ஏறதேறினான் ஏறி ஏர் மீது ஏறிக்கொண்டார்கள். ஏறு யார் ஏறு புரிந்து இல்லிலோருக்கு இல்லை இழுவார் முன் ஏறுபோல் பீடு நடை. அந்த ரிஷபதேவருக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு யாருக்குமே கிடையாது. இந்த வாகனத்துலதான் போகணும், இதெல்லாம் போகணுமா, அப்படி ஒரு வாகனம் தேவையா, கடவுள் இல்லாத இடம் உண்டா, வாராதே வரவல்லாய்னு சொல்லலையா கம்பன், மாயை இது எங்கோலோன்னு கேட்கலையாம வாராதே வரவல்லாயின்னு. அப்ப எம்பெருமானுக்கு ரிஷபம் தேவையா நினைச்சு பார்க்கணும். நான் அரசன்னு சொன்னா என்னென்ன அங்கங்கள் உண்டு, அது இருந்தாலும் இல்லாட்டாலும் சொல்லணும். அரசன் சென்றான் என்றால் உடைவாளுடன் சென்றான் என்று பொருள் நிறுவன் வியாக்கியான கர்த்தா. ராஜா போனான்னு சொன்னா உடைவாளோட போனான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவன் படுத்துட்டு இருக்க நேரத்துல உடைவாள் உடைவாளுடன் அரசன் தூங்கினான்னு தான் சொல்லுவான். வர நிலையில தேவையா இல்லைங்கிற பேச்சு இல்லை, அது இருக்கத்தான் இருக்கும். வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனைங்கிறச்சு பார்க்கடல் கடையை இந்த காலத்துல வங்கம் இருந்ததா கப்பல் இருந்ததா, அதுக்கு ஒண்ணும் பதில் சொல்ல விரிவாச்சாமுல்ல. அந்த கப்பலுக்கு எந்த விதமான ஹானி வராமல் கடைந்த நொய்ப்பம், கடைஞ்சதுல கப்பல் கவுறலையாம் சௌக்கியமா இருக்கான், அது சாமர்த்தியமாக கடைந்தார்களா அதுதான் சொல்லாரே தவிர கடல் இருக்குமாங்கிற கேள்வி சொல்லல. ஏன்னா கடல்னு சொன்னா அதுல வங்கம் இருக்கணும். மயில் வாகனன் சொல்லி விட்டுருவாரா, இந்த மயில் எப்படிப்பட்டது, அறவை கூறுகின்ற மயில். இந்த அறவு எப்படிப்பட்டது, எரிகோல் அஞ்சா அறவு தானே புறநானூர். இந்த அறவு அப்படிப்பட்டது, ஆக அந்த 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 அறவை குதிரை எடுக்கக்கூடிய சக்தி படைத்த இந்த மயில், அது என்ன சித்திரமயில். அப்ப சீரும் அறவை பொருத சித்திரமயில் வாகனாய். அண்ணா சாமி அவர் சொல்லும் ஒரு என்ஜின் எட்டு போட்டியும் என்ன அர்த்தம்னா, அந்த என்ஜின் எட்டு போட்டியும் எழுதுன்னு போவான். அதுக்கு ஒன்றும் அது கிடையாது, சக்தி கிடையாது. இந்த விசையோடு பொருந்தி அந்த என்ஜின் இருக்க எழுத்துன்னு போகணும். அதாவது காலட்சேபம் சொல்லுவதற்காக ஒரு வகுப்புகள் கல்லூரி மாதிரி ஏற்படுத்தினார்கள். நான் அவர் கேட்டேன் ஒரு வருஷம் கழிச்சு, சுவாமி நீங்கள்லாம் குருகுல வாசம் பண்ணி ஏராளமாக வருந்தி கத்தீர்கள், இப்ப எல்லாம் வந்து இதுக்கு சொல்லி கொடுத்து வர மாதிரி பேசியிருக்காளே ஏதாவது தேறுகின்றதான்னு கேட்டேன். அப்ப சொன்னார் ஒரு என்ஜின் எட்டு ஒட்டியிருந்த மொத்தம் 9 மாணாக்கர்கள் இருக்காங்க, மொத்தம்தான் இருக்காங்க, 8 பேரையும் வந்தா பிடிச்சி எழுதுன்னு போனோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் இழுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் போகும். சீரும் அரவை போறது சித்திரமயில் வாகனாய், இப்படிதான் வர்ணனை இருக்கும். அப்ப என்னாச்சு, இப்ப சொல்ற நம்ம எம்பெருமான் இந்த ஏர்மி அதாவது இந்த ரிஷபதேவர் மீது ஆரோகணித்து வந்தார். ரொம்ப முக்கியம், ரிஷபதேவர் என்பது தர்மஸ்வரூபி. இடபமதாய் தாங்கினான் கான் சடலோ, அதனால் தர்மஸ்வரூபி. அதே அவருடைய கொடி கொடியும் அதான். அப்புறம் சாமி என்ன சொன்னார், நகர வெல் கொடியோர் க ங மாதிரி இருக்கான். இந்த நந்தி படுத்திருக்கச்சே கடுத்தது அதே மாதிரி இருக்கான். அந்த நந்தி அமர்ந்திருக்கிற நந்தி அதான், கொடியும் அதே வாகனமும் அதே. நந்தியின் எருத்த மேல் நங்கையாளுடு நந்தி வந்திடலும் வந்திடுதலும் நாக மேலுளார் நந்திய வினைத்தொகை நந்தி தின்றிடா நந்தி தன் கணத்தோடு நன்னி போற்றினார். ஒரு சொல்ல வச்சு விளையாடுறார் நந்தி சிவபெருமான். நந்தியின் இருத்த மேல் நங்கையாளோடு வந்திடுதலும் அதாவது ரிஷப வாகனத்தின் பிடரியின் மீது உமாதேவியாருடன் எழுந்தருளுதலும் நாகமேல் உளார் சொர்க்கலோக வாசிகளாகிய தேவர்கள் நம் தீய வினை தொகை நந்திற்று என்றிடா நாம் இயற்றிய தீவினைகள் அனைத்தும் இப்பொழுதே அழிந்தன என்று கூறி நந்திதன் கணத்தோடு நன்னி போற்றினார். நந்தி கணத்தவர்களோடு வந்து நின்று துதித்தார்கள். அதான் அந்த நந்திங்கிற சொல்ல வச்சு விளையாடுறார். நந்தி நாமம் நமசிவாயவே ரெண்டாம் சம்பூன்னு பேர் இருக்கு. அதான் நந்தி பரம்பரைன்னு இன்னைக்கு இருக்கு. அந்த நந்தி பரம்பரை ஒன்று, ஸ்கந்த பரம்பரை ஒன்று. ஆக சைவ சித்தாந்தத்துக்கு ரெண்டு பரம்பரை. அந்த திருக்கயிலாய பரம்பரைன்னு சொல்லுகின்ற போது நந்தி பரம்பரைத்தான் சொல்லுவார்கள். திருவாவூர்துறை ஆதீனம், தர்மபுர ஆதீனம் போன்றவையெல்லாம் நந்தி பரம்பரை என்றும் இந்த சூரியனார் கோயில் ஆதீனம் மாத்திரம் ஸ்கந்த பரம்பரை என்றும் சொல்லுவார்கள். சூரியனார் கோயில் ஆதீனத்தை சாவித்தவர் அந்தனர், சைவ சித்தாந்த ஆதீனத்தை சாவித்தவர் அந்தனர். அந்த அந்தனங்கள் செருக்குனால சொல்ல, பெருமையினால சொல்லலை. நல்ல வேலை இப்படி நல்ல காரியம் செஞ்சாங்களேன்னு சந்தோஷப்படணும், வேற ஒன்றும் இல்லை. இன்றைக்கும் மாணிக்கவாச சுவாமிகள் மடம் என்று ஒரு மடம் இருக்கு, கொங்கு நாட்டில் ரொம்ப பிரசித்தம். அந்த மடத்துக்கும் இருக்கக்கூடிய அதிபதி அந்தனராகத்தான் இருக்கிறார். அவர் குடும்ப சகிதமாகத்தான் இருந்து அருள் பாலிக்கின்றார் என்பதை பார்க்கிறோம். இப்போ அந்த அணில் எவ்வாறு இப்போ இது வரைக்கும் பேசிக்கொண்டிருந்தோமா, இப்போ ஒரு செய்தி சொல்ல போகிறேன். இது எந்த காலம், முருகன் அவதாரம் செய்த காலம், குமார சம்பவம். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் இரவான் இரவான் சும்மா இது சொல்லார என்றாலுமே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலனே அம்மா பொருள் ஒன்று மறிந்திலனே சொல்றான். அப்ப என்ன பிறவான் இரவான் சொல்லிவிட்டு பிறந்தானே குமார சம்பவம் சொல்றீர்களே என்று கேட்டால், முருக சக்தி எப்போது இருந்தது? அது உருக்குட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட காலம், அதைத்தான் சம்பவம் குமார சம்பவம்னு சொல்றோம். குமரனை விட, குமர தோற்றத்தை விட காலத்தால் முந்தைய தோற்றம் கொண்டவர் ஆலா ஆல சுந்தரம். எங்க கிடைக்கும் இந்த இந்த செய்தி? அந்தமில் விடத்தினை ஆலால, ஆலால விஷயம்னா என்ன? அந்தமில் விடத்தினை அடக்கு கையுடை சுந்தரன் ஆதியான் தொல்கணத்தினோ. அப்பேற்பட்ட ஆலால விஷத்தை வேடிக்கையா சொல்றது உண்டு, ஆனா எனக்கு சொல்றதுல அதிகமான உற்சாகம் இல்லை. இருந்தாலும் சொன்னது தெளிவுல பொறுப்பு என்னது இல்லை. ஸ்வேத நிறமாகத்தான் விஷ்ணு பகவான் இருந்தார். ஆலால விஷம் தோன்றி அவர் மேல அடிச்சோம்னா கருப்பா மாறிவிட்டாரு சொல்லுவார். அது வரைக்கும் வெண்ணிறமா தான் இருந்தார் அவர். இந்த புகையை தாங்க முடியாமத்தான் கருப்பா மாறிவிட்டாருன்னு சொல்ற வழக்கம். ரொம்ப தீவிரமான செயல்களை இதை சொல்லி ரொம்ப மகிழ்ச்சி அடைவார்கள். அப்படி மகிழ்வார் மகிழ்க அவர் குரல் இருக்கட்டும். அப்படி அகில உலகையும் சாடி நொறுக்கி தள்ளிவிடுவேன் என்று இருந்தது அந்த விஷத்தை, எவ்வளவு பெரிய விஷம் அது வந்து இந்த உலகம் முழுவதையும் பிரபஞ்சம் முழுவதையும் கவிழ்ந்திருந்தது. அது அப்படியே சுருக்கி ஒரு கழைக்கோழி போல கையில கொண்டு வந்து கொடுத்தாரு. அந்தமில் விடத்தினை அடக்கு கையுடை சுந்தரன் ஆதியாம் தொல் கணத்தினோர் எந்த இதன் உருவம் கொண்டு இருந்த மேலவர் சிவ சாரூபியம் பெற்றவர்கள் வந்து இரு மருங்குமாய் வழுத்தி ஈண்டினார். ஆண்முக நந்தி, ஆண் ஆனா பசு மாடு, திருமுகம் அந்த மாட்டினுடைய முகத்தை கொண்டிருக்கும். ஆண்முக நந்தியம் அடிகள் உத்திட தேன்முக நறுமலர் சிதறி செங்கையால் கான்முறை வணங்கிய கமல கண்ணவன் நான்முகன் மகபதி பிறரும் நன்னினார். என்ன சொன்னாலும் எங்க போனாலும் சரி, கண்ண பெருமான் சிவனுக்கு ரொம்ப நெருங்கிய தொண்டர் என்பதற்கு எங்க போனாலும் சான்று கிடைக்கும். பாடி மால் தேடி பாடும் பாதமே அல்லால் மற்ற நான் பற்றிலேருந்து பாடினார் திருவாதகத்தில். மால் புகழ்கின்ற பாதத்தை அல்லவா நான் புகழ்கிறேன் இல்லையா? அப்ப இந்த திருமாலுக்கு சிவன் மேல ஏராளமான பற்று. பாரதி பார்த்தான் கண்ணன் ரொம்ப ஈடுபாடு, இக்கச்சக்கமான ஈடுபாடு. தொழுவேன் சிவனாம் நினையே கண்ணா, எப்படி எப்படி கொண்டு வந்து கொடுத்துருக்கா பாருங்க. யார் மனமும் கோணாமல், எந்த மனமும் புண்படாமல் ஏன் கும்பிடுறேன் தெரியுமா? கண்ணா கண்ணா நீதான் முக்கண்ணன். தொழுவேன் சிவனாம் நினையே கண்ணா இல்லையா? நீ வீழிமலையில இருக்கக்கூடிய விண்ணழி விமானம் யார் கொடுத்தது? எம்பெருமானுக்கு இவர் கண் கொடுத்தார் முதல் கண்ணப்பர், அதெல்லாம் இருக்கட்டும். எப்பேற்பட்ட அந்த விமானம் அது? அப்ப நான் முகன் மகபதி பிறரும் நண்ணினார் கமல கண்ணன். சல்லரி வயிர் துடி தடாரி சச்சரி கல்லன இறங்குறு கரடி காகளம் செல்லுடன் பேரிகை திமிலை ஆதியாம் பள்ளியம் இயம்பின பாரிடங்களே. நான் சொல்லியிருக்கேன் எவ்வளவு வகையான கருவிகள் நம் நாட்டிலே விளங்கின என்றும். அவையிற்றை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டுமெனில் சேரமான் பெருமான் அருளிய ஆதி உலா என்ற நூலை ஓத வேண்டும் என்றும், அதிலே அவர் குறிப்பிட்டு சென்ற அதிலே அவர் குறித்திருக்கக்கூடிய கருவிகளை பற்றி பல பற்றி நமக்கு எதுவும் தெரியாது என்பது. அப்ப இழப்பதிலே தமிழனுக்கு சாமர்த்தியம் அதிகம் என்பதை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். எதை கொடுத்தாலும் இழந்துருவோம். எதையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த சதுரப்பாடு தமிழிடம் இல்லை என்பதை நான் வருத்தத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். ஆச்சா, இப்படி பல்லியங்கள் பல வகையான வாத்தியங்கள் முழங்கின. வேத நான்கும் குடிலையும் வேறுள வேதமாய கலைகளும் பேரிசை நாதமோடு நணுகின விஞ்சையர் கீதம் யாவும் இசைத்து கிழிமினார். தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, மகா புண்ணிய காலம் என்று ஒன்று வறுமையானால், அல்லது மகா புண்ணியமான நிகழ்ச்சி என்று ஒன்று தோற்றம் காட்ட வேண்டிய சூழ்நிலை வரும்பொழுது, யாருமே சொல்லாமல் வேதங்கள் தாமாகவே தம்மை வெளிப்படுத்தும், சுரத்தோடு வெளிவரும். இது ரொம்ப முக்கியம், யாரும் சொல்ல வேண்டியில்லை. வேதங்களுக்கு அந்த சக்தி உண்டு, தாமாகவே தம்மை சுரத்தோடு வெளிப்படுத்திக் கொள்ளும். வேத நான்கும் குடிலையும், குடிலைன்னா ஞாபகம் வருதா? சைவ சித்தாந்திகளுக்கு குடிலை சுத்தமாயை. சுத்தமாயைக்கு விந்து என்ற ஒரு பெயரும் உண்டு. விந்துக்கு பல பேர் உண்டு, அது சுத்தமாயைக்கு. இந்த சுத்தமாயை எதுக்காக சொல்லணும்னு கேட்டால்னா, மாயையை மூன்றாக பிரித்து சுத்தமாயை என்றும் அசுத்தமாயை என்றும் சுத்தாசுத்த மாயை என்றும் பிரித்து, சுத்தமாயில் இன்ன தோன்றின சொல்லி அசுத்தமாயில இன்னின்ன தோன்றின என்று சொல்லி, இடைப்பட்ட பஃபர் ஸ்டேட்னு சொல்ற மாதிரி சுத்தாசுத்த மாயில மிஸ்ரமாயில இன்னென்ன தோன்றின சிவதத்துவம் அஞ்சு சுத்தமாயி. காலம் நியதியோடு இருக்கக்கூடிய ஏழு தத்துவங்கள் சுத்தாசுத்தம். பிறகு 24 தத்துவங்கள் பிரகிருதி மாயி என்றும் அசுத்தமாயி என்றும் சொல்லப்படும். இத குடிலை தான் ரொம்ப விசேஷமானது. குடிலை சுத்தமாயி ஏன் சொல்றேன்னு கேட்டா, வேற எதுக்கும் இல்லாத ஆற்றல் இந்த குடிலைக்கு உண்டு.